வணக்கம் திருமதி மீனாட்சி அவர்களே.
வணக்கம்.
நீங்கள் ஒரு பாடகி, ஒரு சங்கீத ஆசிரியை, இரண்டு பிள்ளைகளின் அம்மா, ஆடை வடிவமைப்பாளர், அதைவிட பிரபல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் மனைவி, இப்படி பல முகங்கள் உங்களுக்கு இருக்கின்றன. இதில் உங்களை யார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள்?
முதல்ல அம்மான்னு தான் நினைக்கிறேன். மதர் ஆஃப் டூ, ரெண்டு குழந்தைகளுக்கும் ஒரு ஒரு அன்பை கொடுத்து ஒரு நல்ல தாயா இருக்கணுங்கிறதா என்னுடைய முதல் விஷயம். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஆட் ஆன்ஸ். இப்போ ஒரு ஒரு இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சு பாட முடியுமான்னு சொன்னா ஐ டோன்ட் திங்க் ஐ கேன். ஒரு 40 வருஷம் கழிச்சு குரல் பாடுறதுக்கு மனசுக்குள்ள பாட்டு இருக்கும், ஆனா குரல்ல இடம் இருக்குமா தெரியாது. இந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ் இவ்வளவுத்துக்கு மூல வேலை செய்ய தெரியாது எங்களுக்கு. பட் அந்த லவ் அண்ட் தட் அஃபெக்ஷன் வந்து எப்போதுமே இருக்கும்ல. ஸோ முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து ஒரு அம்மா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு பிறந்த நாள்ல இருந்தே நான் வந்து சங்கீதத்தோடய வளர்ந்ததுனால ஒரு மியூசிஷியன் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி. ஸோ அடுத்ததா வந்து ஒரு மியூசிஷியனா இந்த மியூசிக்ங்கிற ஒரு உறவுல இருந்துதான் எனக்கு அப்புறம் சந்தோஷம் சரி இந்த இந்த இது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்தது. ஸோ அதெல்லாம் இந்த இசை அப்படிங்கிற ஒரு ஒரு சங்கிலி வழியா தான் இதெல்லாமே தெரிய வந்தது.
நீங்கள் இசை குடும்பத்திலிருந்து வந்தவர் என்று அறிவோம். உங்களது இசை பயணம் மற்றும் அதன் பின்னணி பற்றிய சொல்லுங்கள்.
எனக்கு பாட்டி என்னோட ஒரு மியூசிக் டீச்சர், என் அம்மா வழி பாட்டி. பாட்டி ஆரம்பத்துல அம்மாக்கு கத்து கொடுத்து, அம்மா அதுக்கப்புறம் பாட்டியுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கத்து கொடுத்து, இந்த மாதிரி அம்மா ஒரு மியூசிக் டீச்சரா எஸ்டாப்ளிஷ் ஆனாங்க. அதே வழியில எங்களுக்கும் மியூசிக், எனக்கும் என் தம்பிக்கும் அம்மா ஸ்டார்ட் டீச்சிங். அண்ட் நாங்களும் அம்மாவுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதெல்லாம் கத்துக் கொடுப்போம், அம்மா இல்லாதப்போ இல்ல அம்மா ஏதாவது வேலையா இருக்கிறப்போ. ஸோ நாங்களும் மியூசிக் லேர்னிங் அண்ட் டீச்சிங் இது வந்து ஒரு பரம்பரை விஷயமாவே இருந்துட்டு இருந்தது. இப்படியே மியூசிக்லயே இருந்து எனக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சுது. பாட பாட ராகம் சொல்லுவாங்கல்ல, ஸோ எனக்கு நிறைய பெர்ஃபார்மன்ஸ் வர ஆரம்பிச்சுது. பெர்ஃபார்மன்ஸ் வர்ற ஆரம்ப அந்த கட்டத்துல வந்து எனக்கு பை காட்ஸ் கிரேஸ் ஸ்ரீமதி காயத்ரி சுந்தரராமன் எனக்கு குருவா அமைஞ்சாங்க. டி கே பட்டம்மாள் அவர்களுடைய பேத்தியும் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்களுடைய அக்காவுமான காயத்ரி சுந்தரராமன் அவங்க வந்து எனக்கு எனக்கு மட்டும்தான் கத்து கொடுத்தாங்க. அந்த டைம் ரொம்ப ஒரு குருகுலம் மாதிரி அவங்க கூட இருந்து கத்துக்கொண்ட வாய்ப்பு. எனக்கு ஒரு டீச்சரா குருவா இல்லாம ஒரு அக்காவா தான் இருந்து கத்து கொடுத்தாங்க. இன்னி வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க. அந்த ஒரு பிளெஸிங், எனக்கு ஒரு பாக்கியம் அது என்னோட லைஃப்ல இருந்தது. அதுல இருந்து தேர் வாஸ் நோ, எனக்கு ஒரு அதுல ஒரு நான் ஸ்டாப்பா ஒரு மியூசிஷியனாவே வளர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பெர்ஃபார்மன்ஸ், டிவி ப்ரோக்ராம்ஸ் அண்ட் எல்லா இடத்துலையும் ஒரு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. பாடினேன், அது எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது.
ஆனால் நீங்கள் பிறந்தது யாழ்ப்பாணத்தில் இல்லையா? அப்படி இருக்கின்ற போது தமிழகத்துடனான தொடர்புகள் எப்படி ஏற்பட்டன?
அம்மா வழி வந்து மதுரை பூர்வீகம். சின்ன வயசுல மதுரையிலயும் கொஞ்ச நாள் இருந்தோம். நாட்டு சூழல் காரணமா அங்க இடம்பெயர்ந்து இருந்ததுனால அங்கேயும் கத்துண்டேன். ஸோ மியூசிக் வந்து மெயின்லி எங்க போனாலும் மியூசிக் இருந்தது கூடவே. அப்புறம் ஆஸ்திரேலியா மூவ் பண்ணி இங்கேயும் வந்து ஐ வாஸ் பெர்ஃபார்மிங், ஐ வாஸ் டீச்சிங். ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த டீச்சிங் பீரியடா எனக்கு.
அடுத்ததாக இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் உங்களது கணவர் ஆனது பற்றி சொல்லுங்கள்.
சந்தோஷ் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஹீஸ் ஆக்சுவலி யூஸ் டு பி அ ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கார் பிரதீப் அப்படின்னு சொல்லி, இப்ப ஆகாயம் தீபிடிச்சா எல்லாம் பாடினாரு அவரு. அவர் நம்ம காமன் ஃப்ரெண்டு. அது அவர் வழியா தான் ஒரு 10-12 இயர்ஸ் பேக் சந்தோஷ் எங்களுக்கு தெரியும். அண்ட் தென் ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்து அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆனோம். இதுல வந்து சந்தோஷ் வந்து அப்போ அவருடைய ஆரம்ப நாட்கள், அதுல வந்து அவர் ரொம்ப சில விஷயங்கள் தெளிவா இருந்தார். நல்ல ஸ்கிரிப்ட் வந்தா தான் மூவி பண்ணணும், இல்லைன்னா மூவி பண்றது கிடையாது. நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது, அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் பிரவீன் மணி கிட்ட, ஏஆர் ரஹ்மானுடைய அசிஸ்டன்ட் பிரவீன் மணி கிட்ட 4 வருஷம் இருந்தாரு. அண்ட் தென் ஆஃப்டர் தட் கர்நாடிகா ஸ்டுடியோல வேலை செய்தார், இன்ஜினியரா, சவுண்ட் இன்ஜினியரா வேலை செய்தாரு. ஸோ அந்த காலகட்டத்தில எல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும் அவரை, அவருடைய ஹார்ட் ஒர்க், சந்தோஷுடைய உழைப்பு, அவருடைய டெடிக்கேஷன் அண்ட் பிரின்சிபல்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் மை லைஃப்ல வந்து வி டிசைடட் அங்கே இணைஞ்சு எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி அதுல இருந்து இணைந்து ஆரம்பித்தது தான். அட்டகத்தி காலத்துல இருந்து நம்ம அவருடைய முதல் படம் அட்டகத்தி அங்க ஆரம்பிச்ச ஜேர்னி. அட்டகத்திக்கு அப்புறம் ஒரு அபரிமிதமான வளர்ச்சி ரெண்டு பேருக்கும் இருந்தது.
அவருடைய இசையில் நீங்கள் மூன்று பாடல்களுக்கு மேல் பாடிவிட்டீர்கள். குறிப்பாக சந்தோஷ் அவர்களது மனைவி என்பதால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இலகுவாக கிடைத்ததா, அல்லது பாடகி என்பதால் கிடைத்ததா, எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்தது?
பாடகிங்கிறதுனாலதான் நினைக்கிறேன். ஏன்னா ரெக்கார்டிங் உள்ள ஆயிட்டு இருந்தது. அப்ப நான் உள்ள போய் டூயிங் சம் கரெக்ஷன்ஸ். தமிழ்ல வந்து அந்த ஜிகர்தண்டாங்கிற படம் மதுரை ஸ்லாங் சம்பந்தமான ஒரு படம். ஸோ ஐ ஜஸ்ட் வென்டென்ஸ் செட் இதில் வந்து மதுரை ஸ்லாங் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ் கரெக்ஷன் ஆரம்பிக்கும் போது நான் அதை பாடி காமிச்சேன். ஸோ சரி இது நல்லா இருக்கேன், நீயே பாடினேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. அங்கே இருந்து தான் அந்த பாட்டை ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாங் சோலோ சாங்காக அமைஞ்சது.
அதில் ஒரு வரிகளையும் பாடி காட்டுங்கள்.
முகத்தின் தரைய விளக்கி பார்க்க துணிவும் இல்ல, சாயும் பகல்ல குதிச்சு பார்க்க ஒசரம் இல்ல.
முகத்தின் தரைய விளக்கி பார்க்க துணிவும் இல்ல, சாயும் பகல குதிச்சு பார்க்க ஒசரமில்ல. ஓ தண்ணீர் மூழ்கி கண்ணீர் சேர்த்து கைய ரெண்டும் ஏந்தி நின்னேன். ஒலி இல்லாம போன புல்லாங்குழல தொழையா மாறி நின்னேன்.
அதுக்கப்புறம் கருப்பு என பார்த்து வளர்த்த மகராணி குழம்பி போச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு சில வரிகள் கககப்போ காதலும் கடந்து போகும்ங்கிற படத்துல கககப்போ அப்படிங்கிற பாட்டிலையும் பாடியிருக்கேன். இறைவிங்கிற படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆக போகிறது. அதில் கார்த்திக் சுப்ராஜ் தெளிவாக சொல்லியிருந்தார், யூ ஆர் சிங்கிங் த சாங், அந்த ஹாலிசினேஷன் சாங், ஐ வாண்ட் யூ டு சிங், நீ தான் பாடணும் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் அது தெளிவாக சொல்லியிருந்தார். ஐ சாங் தட் சாங். இப்போ வெளிவர போகிறது. இதுக்கு மேலே வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் வீட்லேயே மியூசிக் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஃபேமிலியாகவே இது ஒரு விஷயமா இருக்கிறதுனால, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் திஸ். ஏன்னா நான் வந்து இன்னொரு பாடகர் ஒரு பாடகியோட இடத்த பிடிக்க வேண்டாமேன்னு யோசிக்கிறேன். புதுசா ஒருத்தர் என்னுடைய இடத்துக்கு வேற ஒருத்தரை பாட வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஏதாவது, இப்போ கார்த்திக் சொன்னார், தெளிவா சொன்னார், நீங்க தான் பாடணும்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற பட்சத்துல பாடலாம். அதர்வைஸ் எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க, நான் தான் பார்த்துட்டு இருக்கோம்ல, அவங்கள வெளியில கொண்டு வரணும், ஒரு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ பாடுவேன், ஆனா ரொம்ப ரேரா இருக்கும்னு நான் நம்புறேன்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் பாடகி திருமதி மீனாட்சி சந்தோஷ் நாராயணன் அவர்கள். நீங்கள் அடிப்படையில் கர்நாடக சங்கீத பாடகி இல்லையா? குறிப்பாக கர்நாடக சங்கீத பாடகர்களை எடுத்துக்கொள்கின்ற போது அவர்கள் திரைப்படங்களிலும் அதே போன்ற பாடல்களை பாடுவது பெரும்பாலும் வழக்கமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சற்று வித்தியாசமாக மெல்லிசை பாடல்களை பாடுகிறீர்கள். ஒரு கர்நாடக சங்கீத பாடகியாக இருந்து கொண்டு இப்படியான மெல்லிசை பாடல்களை பாடுகின்ற போது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, அல்லது வித்தியாசமாக இல்லையா?
இல்ல, கர்நாடிக் பேஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து ரொம்ப புரியுற தன்மை அதிகமா இருக்கு. ஆனா இந்த கர்நாடிக் நுவான்சஸ் சொல்றோம், இப்ப கமக்கா அந்த இதெல்லாம் இல்லாம பாடணும். சோ அதுக்கு வந்து கண்டிப்பா அந்த மியூசிக் கம்போசர் தான், சந்தோஷோட ஒர்க் தான். அவர் வந்து தெளிவா சொல்லுவாரு, இதுதான் வேணும் எனக்குன்னு சொல்லி தெளிவா சொல்லுவாரு. சோ அதை எனக்கு காப்பி பண்றதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. அண்ட் பிளஸ் என்னதுன்னா, இந்த கம்போஸ் பண்ற ஸ்டேஜ்லயே நான் கூட இருப்பேன். ஒரு விஷயம் கம்போஸ் ஆகும்போது ஸோ எனக்கு அதோட ஒரு ஸ்ட்ரக்சர் தெளிவா தெரியற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு எப்போதும். அப்போ அதை ஒட்டி பாடுறது வந்து பெரிய கஷ்டமா இல்ல, இதுவரைக்கும் இல்ல.
உங்களது இன்னும் ஒரு முகம் ஆடை வடிவமைப்பு, குறிப்பாக சேலைகளில் வித்தியாசமான வேலைப்பாடுகள், உதாரணமாக இந்து கடவுட்களின் உருவங்களை சேலையில் பதித்தல் மற்றும் இசைக்கருவிகளின் உருவங்களை என்று வித்தியாசமான டிசைன்களோடு நீங்கள் சேலைகளை வடிவமைக்கிறீர்கள். இது தமிழகத்தில் பிரபலம் அடைந்து கொண்டும் வருகின்றது. இந்த ஐடியா, இந்த எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது?
எனக்கே தெரியாது, சின்னதுல இருந்தே எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுல ரொம்ப இஷ்டம். பின்னாடி நான் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ண என்னதுன்னா, என்னுடைய அப்பா வந்து கோவில்ல வந்து சாத்துப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, விக்கிரகங்களை எல்லாம் அழகுபடுத்துற ஒருத்தர். அழகா எந்த கோவிலுக்கு போனாலும், எந்த புடவையா இருந்தாலும் அழகா புடவை கட்டி, அதுக்கு மேல அந்த மேக்கப் பண்றது, ஒரு என்ன சந்தன காப்பு சாத்துறது, அதுக்கு கலர் கலரா நிறைய விஷயம் பண்றது, மாலை தொடுக்கிறது, பூ மாலை அவ்வளவு அழகா கட்டுவார். விதவிதமா கல அதுல வந்து நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஐ திங்க் அங்க இருந்துதான் எனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ புடவையில வந்து டிசைனிங் வந்து நிறைய ஹெல்ப் இருக்கிறதுனால, என்ன மனசுல தோணுதோ அதை வந்து எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. ஒரு டிசைனர் ஸ்டுடியோவா வெகு சீக்கிரம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் இப்ப அந்த அதுக்கான நகர்வு தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ வெரி சூன் அது நடக்கும். ஐ அம் ஜஸ்ட் ஹோப்பிங்.
நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று சொல்வார்கள். உங்களது மகளும் ஒரு பாடகியாக உருவாகிவிட்டார். குறிப்பாக இறுதி சுற்று திரைப்படத்தில் அவர் பாடிய இரண்டு பாடல்களுமே மாபெரும் வெற்றி. இந்த வாய்ப்பு தீக்ஷிதாவுக்கு கிடைத்ததன் பின்னணி பற்றி சொல்லுங்கள்.
இறுதி சுற்றுங்கிற படத்துல வந்து அந்த பாடல், அந்த ரெண்டு பாடலுமே வந்து தட் வாஸ் சந்தோஷ் அண்ட் சுதா, டைரக்டர் சுதா குங்கராவோட டிசிஷன் தான். டைரக்டர் சுதா வந்து ரெண்டும் தீக்ஷிதா தான் பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆழமா தெளிவா சொல்லி இருந்தாங்க. இதுக்கு வந்து ஹிந்தியில வந்து ராஜ்குமார் ஹிரானி அப்படிங்கிற ப்ரொடியூசர் வந்திருந்தாரு, ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர். த்ரீ இடியட்ஸ், பி கே, முன்னாபாய், எம்பிபிஎஸ் எல்லாம் அவருடைய படம். ஸோ அவர் வந்து அவரும் ரொம்ப சொல்லியிருந்தாரு, இந்த பாட்டை கேட்டுட்டு தீக்ஷிதா தான் பாடணும், ஹிந்திலையும் பாடணும்னு சொல்லி. அன்பார்ச்சுனேட்லி அந்த லாங்குவேஜோட நுவான்சஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்ததுனால மொனாலி தாக்கூரும் கல்யாணியும் பாடினாங்க ரெண்டு பாடலும். ஆனா தமிழ்ல இவதான் ரெண்டு பாடலும் பாடினா. சுதா வந்து சண்டக்காரா இஸ் கோயிங் டு பி அ சூப்பர் டியூப்பர் ஹிட், யூ வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன என்ன வாய் முகூர்த்தமோ ரொம்ப வலிச்சிருது.
குண்டு மூழ்கில ரெண்டு உயிரை தேடி பாயுது, குத்து சண்டை இத்தோட நீ பாட்டு போதும், முத்த சண்டை என்னோட நீ போட வேணும். தனிமை துரத்த அலைகிற நானும், மனச திறந்து என காப்பாத்து, தேடி கட்டிக்க போறேன், தாவி ஒட்டிக்க போறேன், தாலி கட்டிக்க போறேன், ஆமா மோதி மச்சிக்க போறேன், பாதி பிச்சிக்க போறேன், பாவி வச்சிக்க போறேன், ஆமா.
அது தவிர கிரிட்டிக்கலி அக்ளைம்டு வந்து முசுறு நரம்புல. சோ வி ஆர் லக்கி இன் அ வே.
இறுதியாக கணவர் சந்தோஷ் நாராயணனின் இசையமைப்பில் நீங்கள் பாடல்களை பாடிவிட்டீர்கள். தற்போது இருக்கின்ற இசையமைப்பாளர்களில் யாருடைய இசையில் பாட வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கின்றது?
எனக்கு இப்போ இருக்கிற அதிகமான மியூசிக் டைரக்டர் என ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறதுனால எல்லாரையும் பிடிக்கும். ஸ்பெஷலி அனிருத் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஜஸ்டின் பிரபாகர்னு ஒருத்தர் பண்றார், அவரை பிடிக்கும். அப்புறம் ஷான் ரோல்டன் ரொம்ப பிடிக்கும். பிரேமமுடைய மியூசிக் டைரக்டர் ராஜேஷ் முருகேசன், அவரை ரொம்ப பிடிக்கும். லியோன் ஜேம்ஸ், ஸோ அப்புறம் பிரதீப் அப்படின்னு நிறைய பேரை எனக்கு இப்போ இருக்கிற லிஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது இன்னொரு மியூசிஷியன் நான் சொல்ல மறந்துட்டேன், ஜிப்ரான். ஜிப்ரானுக்கும் சந்தோஷுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. அனிருத்மா, சந்தோஷ், ஜிப்ரான்லாம் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜிப்ரானுடைய மியூசிக்ல வந்து எனக்கு பாடுறதுக்கு பிடிக்கும்.
மிக்க நன்றி மீனாட்சி அவர்களே. வேலை பழுவின் மத்தியிலும் இந்த நேரத்தை ஒதுக்கி நேர்காணலை வழங்கியதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.
ரொம்ப தேங்க்ஸ் இதை அரேஞ்ச் பண்ணி தந்ததுக்கு.